இந்த மாலை வேளையிலும் தேவ பிள்ளைகளாகி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்படுவது நல்லது, ஆனால் அந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அது ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்படுறது பெரிய விஷயம் இல்ல, அதை காத்துக் கொள்வதுதான் மிக முக்கியமான காரியம். இன்னைக்கு காலையில் உங்களுக்கு எத்தனையோ சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நான் சொன்னேன். என இதெல்லாம் நமக்கு எச்சரிக்குண்டாகும்படி நாம் எப்பொழுதும் கவனமாக இருக்கும்படி நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுதும் அதற்கு ஏதுவாக இந்த மாலை நேரத்திலும் நாம் ஒரு தனி நபருடைய வாழ்க்கையின் வீழ்ச்சி எப்படி வருகிறது என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு ஒரு கேரக்டர் ஸ்டடி பார்க்க போறோம். அதற்கு முன்பதாக ஒரு தலைப்பு வசனம், எபிரேயர் கெடுதல் நிருபம் 6:4-5-6. எபிரேயர் 6:4-5-6.
ஏனெனில்
ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும்
பரம ஈவை ருசி பார்த்தும்
பரிசுத்த ஆவியை பெற்றும்
தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை
தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து
அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய்
அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது
கூடாத காரியம்.
அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லி ஒரு பெரிய எச்சரிப்பின் வார்த்தை, ஒரு கடினமான வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. இங்கே இது நம்ம தேவ பிள்ளைகள் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம தெளிவாய் அறிந்து கொள்ளணும். எப்படி நிலைச்சிருக்கிறது என்பதையும் நம்ம கற்றுக்கொள்ளணும், எப்படி விழாமல் இருக்கிறது என்பதையும் நம்ம கற்றுக்கொள்ளணும், ரெடிமே கற்றுக்கொள்ளணும். அப்பதான் நம்ம வந்து கடைசி வரைக்கும் நாம் நிலைக்க முடியும். இங்க பார்க்கும் பொழுது ஒரு கடுமையான எச்சரிப்பின் வசனங்கள் இதை நம்ம படிச்சது. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் அவங்க என்ன செய்கிறார்களாம், தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவருடைய மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையை நமக்கு ஈவாக கொடுக்கிறார், அதை நம்ம பிரகாசிக்கும்படிக்கு செய்கிறார். காலையில் சொன்ன கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன், பிரகாசிப்பிக்கும்படி செய்கிறார். பிரகாசிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பரம ஈவை ருசி பார்க்கிறோம். பரலோகத்தின் சந்தோஷத்தையும் பரலோகத்தின் எல்லா நன்மைகளும் உலகத்திற்கு போனது என்ன செய்யறோம், முன்ருசி அனுபவிக்கிறோம். அது தேவ பிரசன்னத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். அதனை அனுபவித்தும் இனி வரும் நற்பலன்களை எல்லாம் தெரிந்து நல் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றும் அதன் பிறகும் அவர்கள் மறுதளித்து போனால் அவர்கள் மனம் விரும்புகிறதற்கு எதுவாய் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது கூடாத காரியம். ஏன்னா ஒரு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறபடியினால் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது கூடாத காரியம். இது எப்படிப்பட்டது, இந்த காரியம் எப்படிப்பட்டது நமக்கு தெரியணும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை கொடுக்கிறார். இது ஒரு பெரிய பொக்கிஷம். காலையில் கூட சொன்ன பவுல் சொல்லுகிறார், அந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இந்த மண்பாண்டத்துக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அப்ப அது வந்து பொக்கிஷமா பத்திரமா பாதுகாக்கணும். பொக்கிஷம்னா பத்திரமா பாதுகாக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை இழந்துடக்கூடாது, ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும். ஒரு நபர் ஒரு நாள் ஒருத்தர் வந்து சபைக்கே சரியா வராமல் இருப்பார். அவர்கிட்ட கேட்ட உடனே ஏன் பிரதர் அடிக்கடி வரல, ஒரு சொன்னார், தெரியுமா எங்க வீட்டில் நாங்கள் நிறைய நகை வச்சிருக்கிறோம், வீட்டை பூட்டிட்டு வந்து தயாரது, எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால யாராவது ஒருத்தர் வீட்டில் அதுக்கு நகைக்கு காவல் இருக்கணும் அப்படின்னாரு ஒருத்தர். அப்ப பொக்கிஷத்தை எப்படி பாதுகாக்கிறாங்க? சர்வீஸ் வரதை விட்டுட்டு கூட என்ன செய்யறாங்க, பொக்கிஷத்தை பாதுகாத்துட்டு. அதாவது பொக்கிஷம் எது அவங்களுக்கு? நகதான் பொக்கிஷம் இல்லையா? தெய்வ பிரசன்னம் பொக்கிஷம் கிடையாது, நகதான் பொக்கிஷமா இருக்கு. அப்ப நக பொக்கிஷமா இருக்கிறதுனால சர்வீஸ்க்கு கூட வராம என்ன செய்யறாங்க, வீட்டுல யாராவது ஒருத்தர் காவல் காக்கிறாங்க. அதனால யாராவது ஒருத்தர் வீட்லயே இருக்கணும் 24 மணி நேரமும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பொக்கிஷம் இருக்கு. நகை பொக்கிஷம் வச்சிருக்கிறவங்க சர்வீஸ் விட்டுறாங்க, சர்வீஸ் பொக்கிஷம் வைக்கிறாங்க, அதை பத்தியே கவலைப்படாம வந்துடணும் இல்லையா? அதுதான் முக்கியமான காரியம். அப்ப கர்த்தர் நமக்கு எதை பொக்கிஷம் வச்சுனா, தேவ சமூகம், ஆவிக்குரிய வாழ்க்கை, இதுதான் நிலைத்திருக்கிற ஒரு பொக்கிஷம் இல்லையா? நம்ம விட்டு எடுபடாத நல்ல பொக்கிஷம். அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு ஈவாக கொடுக்கிறார். நினைச்சவங்க ரட்சிக்கப்பட முடியாது, நான் இன்னைக்கு ரட்சிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. கர்த்தர் கொடுக்கிற ஈவு, அந்த ஈவை நம்ம பெற்ற பிறகு அதை நம்ம பாதுகாக்கணும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அப்படி பெற்றும் மறுதளித்து போறாங்களா சிலர்? மறுதளித்து போகிறது என்றால் என்ன, பின்வாங்கி போகிறது என்றால் என்னங்கிறது நமக்கு தெரியணும். நிறைய பேர் வந்து பின்மாற்றத்தையும் மறுதளித்து போகிறது ஒன்னா நினைச்சிடறோம். பின்மாற்றம் என்பது வேறு, மறுதளித்து போகிறது என்பது வேறு. பின்மாற்றக்காரன் தூக்கி எடுக்கப்படுவான், ஆனால் மறுதளித்து போகிறவன் தூக்கி எடுக்கப்பட முடியாது. வித்தியாசம் இருக்கிறது. பின்மாற்றக்காரன் தூக்கி எடுக்கப்படுவான், மறுதளித்து போகிறவன் தூக்கி எடுக்கப்பட முடியாது. அப்ப இந்த இடத்துல சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, பின்மாற்றம் கிடையாது. இங்க சொல்லப்படுற விஷயம் வந்து பின்மாற்றம் கிடையாது, மறுதளித்து போகிறவர்கள். மறுதளித்து போகிறவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பின்மாற்றக்காரன் என்றால் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சோதனையிலே சிக்கி அவன் தடுமாறி அதுல போய் விழுவான், விழுந்துட்டு போராடிட்டு இருப்பான். ஐயோ அவன் இப்படி மாட்டிட்டுமே போராடி அதுல தவிச்சிட்டு இருப்பான். அது தவிக்கிறத எப்படி இருந்தாலும் அடிச்சு பிடிச்சு மேல வந்துருவான். ஒரு நாள் இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் வந்துருவான். தவிப்பு இருக்கணும், அது தவிப்பு இருக்கணும், என்னைக்கு இருந்தாலும் வந்துருவான். உலக சரித்திரத்திலேயே பெண்களில் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டதான ஒரு பெண் யாரு கிடையாது, கேத்தரின் குல்மன். அந்த பெண்ணை போல கர்த்தர் உலகத்தில் எந்த பெண்ணையுமே பயன்படுத்தினது கிடையாது. அவ்வளவு பவர்ஃபுல்லா அவங்களை யூஸ் பண்ணாரு. அவங்க மூலமாகத்தான் பென்னிகின் கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கற்றுக்கொண்டு அவர் வல்லமையான ஊழியக்காரர் எழும்பினார். இந்த கேத்தரின் குன்மனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வாலிப பிராயத்தில் ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்டு இளம் வயதா இருக்கும் போது ரொம்ப உற்சாகமாய் நல்ல தாளண்டுகள் இருந்துச்சு, பிரசங்கிக்கிறது பேசுறது அப்படி நல்ல தாளண்டு நல்லா இருந்துச்சு. அப்படி இருந்ததுனால அவங்க வந்து வாலிப பிராயத்தில் இருக்கும்போது உற்சாகமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி செய்து கொண்டிருக்கும் போது நல்ல உற்சாகம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்ப அவங்க தனியாக அந்த வாலிப பெண்ணா இருந்து ஊழியம் செய்து கொடுத்த பொழுது அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை. அந்த நேரம் பார்த்து ஒரு ஊழியம் செய்கிற இன்னொரு நபர் அவருக்கு அறிமுகமாயிருக்கிறார். அவருக்கு குடும்பம் எல்லாம் இருக்குது, அறிமுகமாயிருக்கிறார். உடனே இவங்க அவரை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்கிறாங்க, கூட ஊழியத்துக்கு. ஊழியத்திற்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்ட உடனே அவரு வந்து உதவி செய்திருக்கிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டங்களை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நல்ல சக்சஸ், நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, ரொம்ப ஆர்மையா போயிட்டு இருக்கிறேன். ஆனால் நடந்ததுல பிசாசு பாக்கிற, ஓஹோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறீங்களா, இவங்க ரெண்டு பேருக்குள் தவறான ஒரு தொடர்பை ஏற்பட செய்து விடுகிறான் பிசாசு. அப்ப பாத்தீங்கன்னா, அந்த மனுஷனுக்கு திருமணமாகி பிள்ளை கூட குடும்பம் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கேத்தரின் குல்மன் இவங்களோடு ரெண்டு பேருக்கும் தவறான வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு. அந்த மனுஷன் தன் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தார். நேரம் இவங்க ரெண்டு பேரும் தவறான வாழ்க்கையை வாழ்றாங்க. ஆனால் ஒரு பக்கத்தில் மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறாங்க, அடுத்த பக்கத்தில் தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பரிசு தாவியானவர்களோடு போராடுறார். வெளியில் இருக்கிற யாருக்கும் தெரியல, ஆனால் இவங்க எப்படி காரியம் நடந்துட்டு இருக்குது. நாட்கள் கடந்த போது ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம், அஞ்சு வருஷம் போயிட்டு இருக்குது. இவங்களுக்குள்ள இருதயம் துடிக்குது, ஐயோ நம்ம எப்படி இருக்க வேண்டிய, இவங்க நம்ம கடைசியில் இப்படி ஒரு பக்கத்தில் ரகசியமா பாவத்தில் மாட்டிக்கிட்டமே. கேத்தரின் குல்மன் இருதயம் துடிக்குது, ஐயோ நம்ம இப்படி மாட்டிக்கிட்டமே, பாவத்தில் நம்ம விழுந்து கிடக்கிறோமே. ஆனால் வெளியில வர்றதுக்கு மனசு இல்லை, வெளியில வர முடியல. ஒரு பக்கம் போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது, வெளியில வர்றதுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கிறாங்க. கடைசியில 10 வருடங்கள் இப்படி போகுது. ஊழியத்துல கொஞ்சம் கொஞ்சமாய் மகிமை குறைஞ்சிட்டே போகுது. 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆனது ஒரு நாள் தாங்க முடியல வேதனை. ஆவியானவர் அவங்கள வேதனைப்படுத்துற, நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற, நீ வெளியில பிரசங்கம் பண்ற, ஊழியம் பண்ற, ஆனா என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற ஆவியானவர் வேதனைப்படுத்துறாரு. 10 வருடங்கள் கடந்து போயிடுது. அந்த போராட்டத்தில் இருக்கிற ஒரு நாள் திடீர்னு நடுராத்திரியில அந்த மனுஷனத்தில் சொல்லும் கொள்ளாமல் வீட்டு விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்படி வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்துட்டு கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து அழுகிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில 10 வருஷம் நமக்கு ஊழியம் செஞ்சாலும் வெளியில ஊழியம் செஞ்சாலும் நான் எவ்வளவு ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டேனே அப்படின்னு அழுகிறாங்க, அழுகிறாங்க, அழுகிறாங்க. மாசக்கணக்கில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுகிறான், தன்னுடைய குறைகளை நினைச்சு நினைச்சு அழுகிறான். அதன் பிறகு கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் ஊழியம் செய்கிறதற்கு அனுமதி கொடுக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா ஊழியம் செய்யறாங்க. அது வரையிலும் நிறைய பேர் அவங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. கர்த்தர் அவங்க மூலம் கிரியை செய்ய ஆரம்பிச்ச உடனே மறுபடியும் அநேகர் அவங்களுக்கு ஆதரவாய் கர்த்தர் கொடுத்தார். அதன் பிறகு எழும்புறாங்க வாழ்க்கையில. அதுக்கு பிறகு ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் அவங்கள பவர்ஃபுல்லா எழுப்புறாங்க. 3 வருஷம் கிட்டத்தட்ட அழுதாங்க தெய்வ சமூகத்தில் தன்னுடைய குறையை நினைச்சு. 3 வருஷத்துக்கு பிறகு எழும்பின பிறகு கர்த்தருடைய அபிஷேகம் அவங்க மேல பவர்ஃபுல்லா இருந்துச்சு. வல்லமையான விதத்தில் கர்த்தர் அவங்களை எடுத்து பயன்படுத்தினார். இது பின்மாற்றம். அப்ப அந்த 3 வருஷம் அந்த 10 வருஷமும் அவங்களுடைய பலவீனத்தினாலே அவர்கள் அகப்பட்டுக் கொண்டாங்க. ஆனாலும் போராடிட்டு இருந்தாங்க. வெளியில வரணும்னு எண்ணம் இருக்குது, வெளியில வரணும் முடியல. அந்த போராட்டம், அந்த போராட்டத்தில், அந்த 10 வருஷம் அந்த போராட்டத்தில் தொடர்ந்து அவங்க நீடிச்சதுனால கர்த்தர் அவங்களுக்கு உதவி செஞ்சார் வெளியில வர்றதுக்கு. ஆனா சிலர் என்ன செய்வாங்கன்னு மறுதளிச்சு போறது என்னன்னு கேட்டீங்கன்னா போராட மாட்டாங்க. மறுதளிச்சு போனவங்களுக்கு பின்மாற்றக்காரனுக்கு என்ன வித்தியாசம்னா, பின்மாற்றக்காரன் போராடுவான் வெளியில வர்றதுக்கு, ஆனா மறுதளிச்சு போகிறவன் போராட மாட்டான். சந்தோஷமாக மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொள்வான். மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டு மனதார அந்த காரியத்தில் போயிட்டு இருப்பான். அதை பத்தி அவனுக்கு ஒரு குற்றமான சாட்சி இருக்காது, ஒரு தவறுன்ற ஒரு எண்ணமே வராது. அது என்ன விஷயமானாலும் சரி, அப்ப அதுதான் மறுதளித்து போகிறது. அப்படி குற்ற மனசாட்சி இல்லாமல் தாங்கள் செய்கிற தவறை மனப்பூர்வமாக சந்தோஷமாக முழு இருதயத்தோடு ஒருவன் செய்கிறவன் மறுபடியும் புதுப்பிக்கப்பட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு போவார்கள். அதைதான் இந்த இடத்துல சொல்றார். ஏன்னா அவர்கள் கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறபடியினால், கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சவங்க தெரியாம செய்யல, மனப்பூர்வமா அரைஞ்சாங்க. அதே போல மனப்பூர்வமாய் தன்னுடைய தவறான காரியத்தில் இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவர்களை கத்த தூக்கிறது முடியாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறோம். இப்ப நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு கேரக்டர் பார்க்க போறோம். யார் என்றால் யூதாஸ் காரியோத்து. யூதாஸ் காரியோத்து திரும்பி வராமலே போயிட்டான். இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை குறித்து இன்னைக்கு சில விஷயங்களை நாம கவனிக்க போறோம். யூதாஸ் காரியோத்து அவன் திரும்பி வராமலே போயிட்டான். இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவன் சுத்தமா இல்லாமலே போயிட்டான். இது ரொம்ப ஒரு ஆபத்தான காரியம். இன்னைக்கு இவனுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது, எப்படி வளர்ந்தது, எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது, எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:12 வாசிக்கலாம். லூக்கா 6:12.
அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணபடி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில் பேதுரு எனப்பட்ட என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலோமையு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்து எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியோத்து என்பவர்களே.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து சும்மா தனக்கு பிடிச்சவங்களை வாங்க, நீ நல்லா இருக்க, நீ நல்லா திறமையை பேசுற, நீ நல்லா பாட்டு பாடுற, நீ நல்லா பிரசங்கம் பண்ற அப்படின்னு எல்லாம் 12 பேர் செலக்ட் பண்ணல. அவரோடு கூட நிறைய பேர் அவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆவலாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களை தெரிந்து கொண்டது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கு முந்தின ராத்திரி முழுவதும் ஜெபத்தில் இருந்தார். 12 பாருங்க, அவர் சாயங்காலமான பொழுது மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணார். ஹோல் நைட் ஜெபம் பண்ணார். முழு இரவும் ஜெபம் பண்ணி பிதாவினிடத்துல கேட்டு வாங்கினார், பிதாவே அப்போஸ்தலர் என்கிற அந்த ஸ்தானத்தில் இருக்க போகிறது யார், இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இதுல யாரெல்லாம் நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவினால் ஒரு இரவு முழுவதும் ஜெபித்து தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் இந்த யூதாஸ். புரியுதுங்களா? இது சாதாரண விஷயம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவினால் ஒரு இரவெல்லாம் ஜெபிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவன் யூதாஸ். சாதாரண செலக்ஷன் கிடையாது, ஹோல் நைட் ஜெபிச்சவனை செலக்ட் பண்ணியிருக்கிறார். இந்த யூதாஸை குறித்து நம்ம நினைக்க கூடாது, இவன் வந்து உங்களுக்கு ஒருவர் காட்டி கொடுப்பான, இவன் காட்டி கொடுக்கிறதுக்காகவே நியமிக்கப்பட்டவன் அப்படின்னு ஒருபோதும் நினைக்க கூடாது. அப்படின்னா கர்த்த பட்சபோதம் உள்ளவராயிடுவார், ஒருத்தர் பலிகளாக அவரை நியமிக்கிற மாதிரி ஆயிடும். இல்ல, உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு தீர்க்க தரிசனத்தில் எழுதியிருக்குது, அது யூதாஸ் தான் அப்படின்னு சொல்லி கர்த்தரை முன்குறிச்சு வச்சிருந்தார் வச்சுங்களேன், அது சரியானது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், காட்டி கொடுப்பதற்காகவே நியமிக்கப்பட்டவன் யூதாஸ் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காகவே நியமிக்கப்பட்டவன் அல்ல இந்த யூதாஸ். அப்படின்னா கர்த்தர் பட்சபாதம் உள்ளவராயிடுவார், இவனை நரகத்தில் தள்ளுறதுக்கு பிளான் போட்டு இவனுக்கு வெளியில் இருக்கிறவங்க கொண்டு உள்ள நிக்க வச்ச மாதிரி ஆயிடும். எங்கேயோ இருந்து அவனை பிடிச்சு இவனை வந்து நரகத்தில் தள்ளுறதுக்காகவே இவனை ஒரு பலிகடம் ஆக்கிட்ட மாதிரி ஆயிடும். கர்த்தர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். அப்படி ஒரு மனுஷனை அவரே பிடிச்சு சாபத்தில் தள்ள மாட்டார். இவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல. அப்படி கர்த்தர் யாரையுமே தெரிந்து கொள்ளல, காட்டி கொடுக்கிறதுக்காக யாரையுமே கர்த்தர் தெரிந்து கொள்ளல. 12 பேர் ஒருத்தர் காட்டி கொடுப்பான் என்பது தீர்க்க தரிசனம், ஆனால் காட்டி கொடுப்பதற்காகவே இந்த யூதாசோடு தெரிந்து கொள்ளப்பட்டவன் கிடையாது. இவனை பேதுருவை எப்படி கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அதே போலதான் இந்த யூதாசை தெரிந்து கொண்டார். யோவானை எப்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார் அதே போலதான் இந்த யூதாசை தெரிந்து கொண்டார். அந்திரேயாவை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டார் அதே போலதான் இந்த யூதாசை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த யூதாசுக்கு கர்த்தர் பட்சபாதம் கொடுக்கல, இவனை எல்லாரையும் ஜெபிச்சு தெரிந்து கொண்டது போலதான் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்போ இந்த செலக்ஷன் சாதாரணமானது, இப்ப நம்மையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார்னா இது சாதாரணமானது கிடையாது. நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் அவங்க எல்லாம் விட்டு நம்மளை தம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொள்கிறார், நம்முடைய கிருபையினாலே தெரிந்து கொண்டார். நம்ம நல்லா இருக்கணும் தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரே தவிர, நம்ம வந்து ஒரு சாபத்தின் சின்னமா மாறணுன்றதுக்காக கர்த்தர் யாரையும் தெரிந்து கொள்ளல. நம்ம பின்வாங்கி போகணுன்றது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. நம்ம மறுதளித்து போகிறது கர்த்தருடைய சித்தமே கிடையாது. புரியுதுங்களா? நம்ம பின்வாங்கி போறது தேவ சித்தம் கிடையாது, நம்ம வந்து மறுதளித்து போறது தேவ சித்தம் கிடையாது, நம்ம ஒருவரும் நரகத்துக்கு போறது தேவ சித்தம் கிடையாது. அப்படிலாம் தேவ சித்தமான அவர் சிலுவையில மறிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் சிலுவையில மறித்ததற்கு காரணமே ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையணும் இல்லையா? வேதம் அப்படிதான் சொல்லுது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தவர்கள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப ஒருவரும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. யூதாஸ் கெட்டு போவது தேவ சித்தம் கிடையாது. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பது தேவ சித்தம் கிடையாது. யூதாஸ் அப்படியாக நியமிக்கப்பட்டவனும் கிடையாது. அதனால வந்து யூதாஸ் வந்து கர்த்தர் ஒன்னும் பலிகடாவாக வைக்கல, அவனை அப்படி ஒண்ணு அவன் கர்த்தர் செலக்ட் பண்ணல, அவனை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட ஆண்டவர் அவனை குறித்து ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார். அவனை குறித்து ஒரு நோக்கம் இருந்துச்சு. என்ன நோக்கம் பாருங்க, மாக்கு எழுதின சுவிசேஷம் 3:13-15 வசனங்களை வாசிக்கலாம்.
பின்பு
அவர் ஒரு மலையின் மேல் ஏறி
தமக்கு சித்தமானவர்களை தன்னிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள்.
அப்பொழுது
அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்
அவரை அவர்களை தெரிந்து கொண்ட யூதாசையும் கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கம் அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்
பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாயிருக்கவும்
அவர்களை ஏற்படுத்தினார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் நோக்கம். இந்த 12 பேரையும் குறித்து அவருக்கு ஒரே நோக்கம் இருந்துச்சு. இந்த 12 பேரை குறித்து ஒரே மாதிரி நினைச்சிருந்தார். இவர் எல்லாரையும் குறித்து 3 நோக்கங்கள் அவருக்கு வச்சிருந்தார். ஃபர்ஸ்ட் நோக்கம் என்னன்னா அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன் யூதாஸ். அந்த 12 பேரை குறித்து அவருக்கு அதான் திட்டம், இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன் யூதாஸ். ரெண்டாவது, பிரசங்கம் எழும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன் யூதாஸ். பிரசங்கம் எழும்படியாக அவர்களை தமக்கு முன்பாய் அனுப்பவும். பிரசங்கம் பண்ணும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன் யூதாஸ். மூணாவது, வியாதிகளை சுகமாக்கி பிசாசுகளை துரத்துகிறதற்கு அதிகாரம் உள்ளவனாய் ஒரு வல்லமையான ஊழியம் செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன் யூதாஸ். புரியுதா? வியாதிகளை சுகமாக்கி பிசாசுகளை துரத்துகிறதற்கு அதிகாரம் உள்ளவனாய் வல்லமை உள்ளவனாய் ஊழியம் செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் இந்த யூதாஸ். இப்படிப்பட்ட ஒரு மேலான நோக்கத்தோடு கர்த்தர் இந்த யூதாஸையும் தெரிந்தெடுத்தார். இவனை வந்து காட்டி கொடுக்கிறதுக்காக தெரிந்தெடுக்கல, இப்படிப்பட்ட மேலான நோக்கத்தோடு தெரிந்தெடுத்தார். இது உண்மை என்பதற்கு இதே சம்பவம் இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப லூக்கால படிச்சோம், இப்ப மார்க்ல படிச்சோம், இப்ப மத்தையில படிக்க போறோம். இதே சம்பவத்தை நீங்க மத்தையில படிச்சீங்கன்னா இந்த நோக்கத்தை எவ்வளவு தூரம் உண்மை என்பது அங்க தெரியும். 10 முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர் தம்முடைய
12 சீஷர்களையும்
தம்மிடத்தில்
வரவழைத்து
அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
அவர்கள் யார் என்று அடுத்த வசனங்களிலே அந்த 12 பேர் யார் என்று லிஸ்ட் போட்டிருக்கு. இப்ப இந்த ஒரே சம்பவத்தை 3 சுவிசேஷத்துல படிச்சோம். லூக்கா சுவிசேஷத்துல பார்க்கும்பொழுது இரவெல்லாம் ஜெபிச்சு அவர் தெரிந்து கொண்டார்னு பார்த்தோம். மார்க்கு சுவிசேஷத்துல பார்க்கும்பொழுது 3 நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார்னு பார்த்தோம். மத்தேயு சுவிசேஷத்துல வந்து அதே காரியத்தை பார்க்கும் பொழுது அவர்களை அந்த நோக்கத்திற்கு வேண்டிய வல்லமையை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த 12 பேரையும் தம்மிடத்தில் அழைத்து சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி ஜனங்களை சொஸ்தமாக்கவும் சகல பிசாசு பிடிகள் ஜனங்களை விடுதலையாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த யூதாஸ் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அந்த காலகட்டத்தில் இவன் பிசாசுகளை துரத்தினவன், இவன் வியாதிகளை சுகமாக்கினவன் என அதிகாரம் பெற்றிருக்கிறான். இவன் கூட என்ன செய்திருக்கிறான், கண்டிப்பா போய் பிசாசுகளை துரத்தி இருக்கிறான், வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறான், ஜனங்களை விடுதலை செய்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்தவன் தான் யூதாஸ். அப்ப யூதாஸ கர்த்தர் வந்து ஒரு லெவல் குறைச்சு கொள்ளும் கர்த்தர் தெரிந்து கொள்ளல, எல்லாரும் போல சமமாதான் தெரிந்து கொண்டார், சமமாதான் எல்லாருக்கும் கொடுத்தது போல அதிகாரத்தை கொடுத்தாரு. ஸ்பெஷலா பேதுருக்கு ரொம்ப அதிகாரத்தை கொடுத்து யூதாஸுக்கு குறைச்சு கொடுக்கல, அவர் எல்லாத்துக்கும் ஈக்குவலா கொடுத்து ஒரே மாதிரிதான் கொடுத்துட்டு போனார். இப்படி கர்த்தர் கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்போ யூதாசுடைய வாழ்க்கையில் அடுத்த சில விசேஷமான சில சம்பவங்கள் நடக்குது. இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் அவன் லைஃப்ல நடந்த இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள். இரவெல்லாம் ஜெபிச்சு தெரிந்து கொண்டார் ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது, அவனை தெரிந்து கொள்வதற்கு 3 நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார். மூணாவது, அந்த நோக்கத்தை மட்டுமல்லாமல் அதற்குரிய வல்லமை அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து அவனுக்கு செய்தார். பட்சபாதம் இல்லாமல் 12 பேருக்கும் ஒரே மாதிரி செஞ்சார். இப்பதான் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது, யூதாசுடைய லைஃப்ல ஒரு மாற்றம். இப்படி ஊழிய செஞ்சுக்கலாம், இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டாச்சு, வல்லமையை கொடுத்தாச்சு, இப்ப 12 பேர்ல இவனும் ஒருவனாக இறங்கி கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் புறப்பட்டு போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து யூதாசன் பிரசங்கிக்கிறான். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து வியாதிகளை சுகமாக்கி பிசாசுகளை புரட்டி வல்லமையா ஊழிய செஞ்சுட்டு இருக்கிறான். இதே காலம் போயிட்டு இருக்குது. இப்படி போகும்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் ஸ்பெஷலா வருது. வாசிக்கலாம் என்னென்ன காரியங்கள் வருது, எப்படி வருது அப்படிங்கறத வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 13 29 வசனத்தை வாசிக்கலாம். 13:29
யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது, தரித்திரருக்கு ஏதாயும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள்.
போதும், யூதாஸ் இவனை குறித்து இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்கிறது. நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் அப்படின்னு சொல்லிட்டார் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து. அப்பொழுது சீஷர்கள் அதனுடைய காரியம் புரியல. ஏன் அப்படின்னா, யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது அல்லது தரித்திரருக்கு ஏதாயிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் அப்படின்னு நினைச்சாங்களாம். இப்ப இந்த வார்த்தையில் இந்த வசனத்தில் ஒரு காரியம் புரியுது. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தில் அவருக்கு ட்ரெஷரர் ஒரு போஸ்ட் இருந்துச்சு. அந்த போஸ்டிங் யூதாஸ்க்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இயேசு கிறிஸ்து சென்ற இடத்துல ஊழியம் செய்த இடத்துல ஜனங்க பணத்தை காணிக்கைய கொடுத்திருக்கிறாங்க. அந்த காணிக்கையை வாங்கி இயேசு கிறிஸ்து ஒரு பையில போட்டு யூதாஸ் கையில கொடுத்திருக்கிறார். யூதாஸ் கையில கொடுத்திருக்கிறார். இதை ரெண்டு விதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, இவனுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட் இருக்குது, வரவு செலவு கணக்கு பார்க்கிற அந்த திறமை அவனுக்கு இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு பெண் விலையேற பெற்ற களங்கமில்லாத தைலத்தை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் ஊற்றும் பொழுது இதையே வேணா அப்படி செய்யறாள், இதை 300 பணத்துக்கு விற்று தலித்தருக்கு கொடுக்கலாமே. அப்ப அவனுக்கு பாருங்க டக்குன்னு இதுல வேல்யூ எவ்வளவு இதுல பட்டுப்பட்டு தெரியுது அவனுக்கு. விவரம் தெரிஞ்சாலு பணத்துடைய காரியம் எல்லாம் தெரியும், எதுக்கு எவ்வளவு வேல்யூ, இதோடைய விலை எவ்வளவு. அப்ப பணத்தை பத்தி அதை ஹேண்டில் பண்ற விதம் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு திறமசாலியா இருந்திருக்கலாம். ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் அதனாலே கர்த்தர் கொடுத்துருக்கலாம். அல்லது இவன் இன்னொரு விதத்தில் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. இவனாக பார்த்த ஆண்டவரே, இந்த பண செலவுல நீங்களே பார்த்து எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துக்கிறீங்க, இந்த பொறுப்பு நாமனே எடுத்துக்கிறான் ஆண்டவரே, நீங்க பிசாஸ்திரத்துல வியாதி சுகமாக்கி எல்லாம் பண்றதுல நீங்க செய்யுங்க, இந்த பணத்தை ஹேண்டில் பண்றது எல்லா காரியத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே சொல்லி இவனை ஒருவேளை அந்த பதவியை கேட்டு வாங்கி இருந்தாலும் வாங்கியிருக்கலாம். இயேசு கிறிஸ்து ரெண்டு காரியத்தை பத்தி செஞ்சிருப்பாங்க யோசிக்கிறாங்க. என்னன்னா, ஒன்று பண்டிகைக்கு தேவையான ஏதாவது வாங்க சொல்லி இருப்பார் இல்லையா. அப்ப அந்த இடத்துல பஸ்கா பண்டிகை வரப்போகுது. பஸ்கா பண்டிகைக்கு வேண்டியதான அப்பம் திராட்சை ரசம் இதெல்லாம் வாங்கறதுக்கு ஒருவேளை இவன் செய்யறத சீக்கிரம் செய்யணும்னு அதை வாங்கறதுக்கு திராட்சை ரசம் வாங்கிட்டு வா, அப்பத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இருப்பார் அப்படின்னு கொஞ்சம் ஒரு பக்கம் நினைச்சு பார்த்தாங்க. வேறு சில சீஷர்கள் நினைச்சாங்க, ஒருவேளை தரித்திரருக்கு ஏதாவது கொடுக்க சொல்லி இருப்பார். அப்ப இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஏழை ஜனங்களை பார்க்கும் பொழுது யூதாஸ் சொல்லியிருப்பார், பாவம் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாரு அவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடு சொல்லியிருப்பார். இவருக்கு பாக்கெட்ல எடுத்து கொடு, எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்து வச்சுட்டு என்ன செய்யறாரு, யாராவது பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு மோசமா படுத்துட்டு இருக்கிறாங்கன்னா போ அவளுக்கு கொஞ்சம் சாப்பாட்டு கூட காசு கொடு சொல்லி இருப்பார். தரித்திரக்கு உதவி செஞ்சிருக்கிறார். அப்படி செய்கிறதற்கு யூதாஸ் சொல்லி சொல்லி இது செய்யறது வழக்கம். அப்படி இது வழக்கமா இருந்ததுனால நீ செய்யறத சீக்கிரமா செய்யணும் அவர் வேற அர்த்தத்தில் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா சீஷர்கள் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, வரவு செலவு கணக்குகள் எல்லாவற்றையும் யூதாஸ் பார்த்திருக்கலாம் ஒரு சைட்ல. இன்னொரு பக்கத்துல வந்து தரித்திரக்கு உதவுகிறதான காரியம் எல்லாம் யூதாஸ் மூலமா தான் நடந்திருக்குது, அது ரெகுலரா நடந்திருக்குது. இந்த காரியம் ஒருவேளை இவனுடைய திறமையை பார்த்து இயேசு கிறிஸ்து இந்த பதவியை கொடுத்திருக்கலாம், அல்லது இவனாகவே பணத்தின் மேல ஒரு ஆசை இவனுக்கு இருந்ததுனால அதை ஹேண்டில் பண்றதுல வந்து ஒரு சந்தோஷம், சிலருக்கு பணத்தை பார்த்தாலும் அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த ஆசையினால என்ன செஞ்சிருப்பான், சரி கேட்டுருப்பா, ஆண்டவரே நான் செய்யல ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருக்கலாம். சரி இந்த சொல்லி என்ன செஞ்சிருக்கா, சரி விரும்பி கேட்கிறானே செய் நீ செய் அப்படின்னு கூட கொடுத்திருக்கலாம் இல்லையா. அப்படி இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமா ஆகமொத்தத்தில் மற்ற 11 பேருக்கு இல்லாத போஸ்டிங் யூதாஸ் கையில் இருந்துச்சு. மற்ற 11 பேரும் ஊழியம் மட்டும்தான் செஞ்சாங்க, ஆனால் இவரும் அவருடைய ட்ரெஷரர் போஸ்டையும் அவன் எடுத்து கையாண்டு செஞ்சிட்டாங்க. கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து கொண்டதுதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த இந்த யூதாஸ், இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்ப நான் சொன்ன வரைக்கும் எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாம் கரெக்ட். அவன் லைஃப்ல இதுவரைக்கும் நம்ம கவனிச்சது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான், எதுவுமே கெட்ட விஷயம் கிடையாது, எல்லாம் நல்ல விஷயம். இயேசு கிறிஸ்து உதவியா தான் இருந்தான், ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் பார்த்துருந்தா அவருக்கு கஷ்டம் தான். அந்த எல்லாமே இருக்கும்போது நல்லாதான் இருந்துச்சு. இப்ப அவனுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சி எங்க ஆரம்பிக்குது இப்பதான் கவனிக்கிறது, எந்த இடத்துல வீழ்ச்சி ஆரம்பிக்குது. வீழ்ச்சி என்பது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில ஒரு நாள் சடனா நடக்கிற விஷயம் கிடையாது. நான் நல்லா இருந்தேன், பிசாசு என்ன பிடிச்சிட்டான், நான் நல்லா இருந்தேன், நான் விழுந்து போயிட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. நான் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தேன், இன்னைக்கு விழுந்துட்டேன் அப்படி யாருமே சொல்ல முடியாது. ஒருவன் விழுகிறதற்கு முன்பதாக படிப்படியாய் 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 சரிந்து போய் தான் விழுவான். புரியுதா, ஒருத்தர் திடீர்னு என்ன செய்ய மாட்டான், பீக்கிறத தபால் கீழே விட மாட்டான், படிப்படியாய் 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 சரிஞ்சுக்கிட்டே போவான். அந்த சரிவை அவன் சரி செய்ய தவறும் பொழுது கடைசியில் ஒரு நாள் வீழ்ச்சியில போய் நின்றுடுவான். இப்ப யூதாசுடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்குது. திடீர் வீழ்ச்சி யாருக்குமே வராது. உலகத்தை நான் சொல்றேன், அது உண்மை கிடையாது. நான் நல்லா இருந்தா விழுதுட்டேன்னு சொல்றது உண்மையே கிடையாது. படிப்படியா விழுகணும், அப்படிதான் ஒருத்தர் விழ முடியும். இப்ப யூதாசுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு, எங்கிருந்து சரிவு வந்துச்சு. இப்ப நம்ம அதை கவனிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம்.
பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ரா விருந்து பண்ணினார்கள். மார்த்தால் பணிவிடை செய்தால் லாசரவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள்
விலையேற பெற்ற
களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும்
அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய
சீமோனுடைய குமாரனான யூதாஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும்
பணப்பையை வைத்துக் கொண்டு
அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான்.
கவனிக்கணும், இந்த இடத்திலே லாஸ்ருவை உயிரோடு இயேசு கிறிஸ்து எழுப்பிட்டாரு. எழுப்பின பிறகு அந்த வீட்டில் ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடக்குது. லாஸ்ருவை உயிரோடு எழுப்பினதுனால ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் நடத்துறாங்க இயேசு கிறிஸ்து வச்சு. இப்ப லாஸ்ருவையும் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, ஊரே திரண்டு வந்துருச்சு. இவனால செத்து போய் 4 கழிச்சு உயிரோடு எழுப்பினவன், அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு உயிரோடு எழுப்பின எப்படி இருக்கிறான் பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் ஜனம் வந்துருச்சு. அவனை உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்து அந்த கூட்டத்துல வந்திருக்கிறாரு. அந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் இருக்கிறானோட நல்ல கூட்டம் கூடியிருக்கும். எல்லாரும் வந்து எல்லாம் நல்லா நடந்திருக்கும் பொழுது திடீரென்று அந்த இடத்துல மரியாள் வருகிறாள். அவனுடைய சகோதரி, லாஸ்ருவின் சகோதரி வந்து தன்னிடத்தில் இருந்த விலையேற பெற்ற நலதம் என்கிற தைலத்தை கொண்டு வந்து அதை உடைத்து இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை ஊற்றி தன் தலைமையினால் அவருடைய பாதத்தை துடைக்கிறான். அதாவது இடமெல்லாம் வாசனை வீசுகிறது, காஸ்ட்லியான தைலம். அதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா யூதாஸ் மாத்திரம் கால்குலேஷனோட பாக்கிறான். மற்றவங்களாம் சாதனமா பாக்கிறாங்க, ஆனா யூதாஸ் மாத்திரம் கால்குலேஷன் போட்டுட்டு இருக்கிறான். அட அறிவு கட்ட பெண்ணே, 300 பணம் இது எவ்வளவு காஸ்ட்லியானது, இதை போய் இப்படி அநியாயமா இப்படி இவருடைய பாதத்தில் ஊத்தி வேஸ்ட் பண்றியே. மனசுல நினைக்கிறது மட்டும் இல்ல, வாயில சொல்லவும் செஞ்சுட்டான். இப்படியே வேஸ்ட் பண்ணிட்டாலே, இதை 300 பணத்துக்கு வித்து எவ்வளவு நல்ல நிம்மதியா சாப்பிட்டு நல்லா இருந்திருக்கலாமே, அதை விட்டுட்டு இப்படி அநியாயம் வீணாக்கி விட்டியே அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதை விக்கிற பாருங்க, ஒரு பொருள் வாங்கி வச்சிருந்தா அதை லாபத்துக்கு விக்கிற கணக்கு எல்லாம் கணக்கு போட்டு இருக்கிறான். இது எவ்வளவுக்கு வித்தா எவ்வளவு லாபம் கிடைக்கும், பிசினஸ் மைண்ட் இல்ல, எவ்வளவு வாங்கி எவ்வளவு வித்து எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறான். அப்ப இது வித்தா 300 பணம் கிடைக்குமே, இதை போய் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி அவன் வந்து பணத்துல கால்குலேஷன் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறான். ஆனா அவன் அப்படி பேசுனதற்கு என்ன காரணம், அவன் சொல்றதுல பாத்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கா தான் சொல்றான். இது 300 பணத்துக்கு வித்து நீ நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலாமே சொல்லல, நல்லா சாப்பிட்டு ஜாலியா இருந்திருக்கலாமே சொல்லல, தரித்திரத்துக்கு கொடுத்திருக்கலாமே சொல்றான். யான தப்பா நினைக்காத மாதிரி சொல்றான். ஆனால் அவன் வாயில ஒண்ணு சொன்னால் அவன் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை வேதம் அழகா சொல்லுது. ஆவியானவரை யோவானுக்கு வெளிப்படுத்தி அவன் இருதயத்தில் என்ன இருந்துச்சுன்னு எழுத வைக்கிறார். அவன் வாயில தரித்திரரை குறித்து பேசினாலும் அவன் இருதயம் அதுல கிடையாது. அவன் இருதயம் எப்படி இருக்குது, ஏன் அவன் அதை பேசினானா, அவன் திருடனானபடியினாலும் பணத்தையை சுமக்கிறவனானபடியினாலும் அப்படி பேசினான் போட்டிருக்கு. இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பணப்பையை வைத்துக் கொண்டிருக்கிற யூதாஸ் காரியத்து அதுலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தம்பாக்கி போட்டு வந்திருக்கிறான். அதுக்கு முன்னாலேயே இயேசு கிறிஸ்துடைய பணப்பையிலிருந்து அந்த காணிக்க பையிலிருந்து இவரு தாம்பாக்கிட்டுக்கு கொஞ்சம் எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டே இருந்திருக்கிறாரு. புரியுதுங்களா, இதுதான் திருடன்கிறது. காணிக்கை பையிலிருந்து திருடிட்டு இயேசு கிறிஸ்துடைய காணிக்கை பையிலிருந்து திருடி தாம்பாக்கிட்டு வச்சிருந்திருக்கிறான். அதனாலதான் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பணப்பை ஒருவேளை ஆசைப்பட்டு அந்த பணப்பை போஸ்டம் எடுத்திருக்கலாம், ஸ்பெஷல் போஸ்டம் வாங்கியிருக்கலாம், ஆசைப்பட்டு வாங்கினவன் அந்த ஆசை சும்மா இருக்குமா? என்ன செய்யறான்? நல்ல வரும்போது நல்ல நோட்டெல்லாம் என்ன செய்யறான்? காஸ்ட்லியான பணத்தெல்லாம் விலையில நல்ல காஸ்ட்லியான நோட்டெல்லாம் தூக்கி தாம்பாக்கிட்டு வச்சு திருடிட்டே இருந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவன கணக்கு கேட்கல, எவ்வளவு வந்துச்சு, இன்னைக்கு எத்தனை பேர் கொடுத்தாங்க, எவ்வளவு வந்துச்சு, எவ்வளவு செலவு பண்ண, எவ்வளவு மீதி இருக்குது, டெய்லி அவர் என்ன செய்யல, கணக்கெல்லாம் கேட்கல. அவரு விட்டுட்டார், நான் விட்டு கொடுத்துட்டேன், நீ நல்லா செய் விட்டுட்டார் அவ்வளவுதான். ஆனால் இவன் அது அட்வான்டேஜ் எடுத்துட்டு என்ன செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தான் பாக்கி போட்டு திருடிட்டே இருந்திருக்கிறான். இதுதான் இவருடைய வீழ்ச்சியின் முதல் படி. இப்படிதான் இந்த வீழ்ச்சியுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்க ஆரம்பிச்சதுன்னா, அவன் கையில கொடுக்கப்பட்ட அந்த காணிக்கு பையில் இருந்து அவன் பணத்தை திருடிக்கொண்டே இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை எடுத்து தான் செலவுக்குன்னு திருடிக்கிட்டே இருந்திருக்கிறான். இந்த காரியம் அவனுக்கு இருந்ததுனால இந்த பண ஆசை வந்து இப்படி பேச வைக்கிறது அவனை. புரியல, அவன் திருடனா இருக்கிறதுனாலதான் அவனுக்குள்ள அவன் சிந்தனையில நிறைஞ்சிருந்த அந்த பண ஆசை அவன் இப்படி பேச வச்சிருச்சு. புரியுதா? அவன் பிளான் பண்ணி பேசல, அந்த பண ஆசை அவன் இப்படி பேச வைக்குது. இதை தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே, 300 பணத்துக்கு விற்று. அப்ப அவனுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சி எங்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, பணப்பையில் திருடுவதுதான் அவனுடைய வீழ்ச்சியின் முதல் படி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இது மனப்பூர்வமாய் செய்த ஒரு காரியம், கட்டாயத்தில் செய்யல, யாரும் பலவந்த பண்ணி செய்யல, மனப்பூர்வமாய் செய்த ஒரு காரியம். திருடுகிறது என்பது முழுக்க முழுக்க பிசாசனுடைய காரியம். திருடுவது என்பது முழுக்க முழுக்க பிசாசனுடைய காரியம். அது வந்து எதையும் சொல்லி நியாயப்படுத்த முடியாது. நான் இவங்களுக்கு திருடி அவங்களுக்கு கொடுத்த வீரப்பா கூட அதான் சொன்னான் இல்லையா, நான் பணக்காரன்ட்டையாம வாங்கி ஏழைகளுக்கு தான் கொடுத்தேன். திருடுவதை எந்த காரணத்தை கொண்டு நியாயப்படுத்த முடியாது இல்லையா? அப்படி நிஜமா நடக்குது, இடத்துல காணிக்கை பயிர் எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்தேன் அப்படிலாம் நடந்திருக்குது இல்ல, நடக்குது. அப்ப வந்து இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, நியாயப்படுத்த முடியாது. இதனாலதான் இதை செஞ்சு சொல்லி என்ன செய்ய முடியாது, நியாயப்படுத்தவே முடியாது. திருடு என்பது முழுக்க முழுக்க பிசாசனுடைய காரியம். எப்படி? யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அப்ப திருடன் என்பது பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட பேரு. அப்ப திருடுவது என்பது முழுக்க முழுக்க பிசாசனுடைய காரியம். புரியுதா? திருடுவது என்பது முழுக்க முழுக்க பிசாசனுடைய காரியம். அதுல கர்த்தருடைய இதுக்கு சம்பந்தப்படுத்தவே முடியாது. இப்படி இருக்கும் பொழுது இவனுடைய வாழ்க்கையின் முதல் காரியம், பிசாசுக்கு இவன் இடம் கொடுத்து விட்டான். இவனாக முன் வந்து பிசாசுக்கு இடம் கொடுத்தான். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பாத்தீங்கன்னா, 4:27-28 வசனங்கள் நீங்க வாசிங்கன்னா, அங்கே கர்த்தர் ரொம்ப அழகா நமக்கு சொல்றார். வாசிப்போம், 4:27-28.
பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்.
பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எதுல? அடுத்த வசனம்,
திருடுகிறவன் இனி திருடாமல்.
பாத்தீங்களா, அடுத்த வார்த்தை என்ன வருது, திருடுகிறவன் இனி திருடாமல். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் சொல்லிட்டு பிசாசுக்கு எப்படி இடம் கொடுத்திருக்கிறாங்க, திருடுகிறவன் இனி திருடாமல். குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக
தனக்கு உண்டாயிருக்கும்படி,
தனக்கு உண்டாயிருக்கும்படி
தன் கைகளினால்,
தன் கைகளினால்
நலமான வேலை செய்து,
நலமான வேலை செய்து
பிரயாசப்படக்கடவன்,
பிரயாசப்படக்கடவன். அப்போ பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டு திருடுகிறவன் இனி திருடாமல் அப்படிங்கிறார். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது திருடு என்பது பிசாசுக்கு இடம் கொடுக்கிற ஒரு காரியம் இல்ல, அதான் காரியம். அப்ப இந்த இடத்துல பார்த்தால் கர்த்தர் இதை நேரடியா சொல்றார். அப்போ யூதாசை பிசாசு நேரம் பிடிக்கல இல்ல, நேர பிடிக்கல. பிசாசுக்கு அவனாகவே முன் வந்து இடத்தை கொடுத்தான், அவனாகவே இடத்தை கொடுத்துட்டான். ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு அவன் வாசலை திறந்து கொடுத்துட்டான். என்னைக்குமே சொல்ல, பிசாசு நான் நல்லா இருக்கிறேன் என்ன பாதிச்சிருச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நாம இடத்தை திறந்து கொடுக்காமல் பிசாசு நமக்குள்ள நுழையவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். வேத மதத்தான் சொல்லுது, அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். அடைப்பு கத்தர வச்சிருக்கிறார், வேலை அடைச்சு பார்த்திருக்கிறார். அந்த அடைப்பை நம்ம பிடுங்குறோம், பிடுங்குறவன் யார்? நம்ம தான். அடைப்பை நம்ம தான் பிடுங்குறோம், பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். அப்ப அந்த அடைப்பை நம்ம என்ன செய்யணும்? பத்திரமா நம்ம கத்தர் போட்டுக்கிற அடைப்பை நம்ம பிடுங்க கூடாது. கத்தர் பிடுங்க மாட்டாரு, கத்தர் அடை வச்ச அடைப்பை கத்தர் பிடுங்க மாட்டாரு. பிடுங்கினா நம்ம தான் பிடுங்கணும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஒரு தவறு செய்யும் பொழுது நம்ம அந்த அடைப்பை என்ன செய்யணும்? நம்மளே பிடுங்குறோம். பிடுங்கணும்னா அந்த ரூட்ல பாம்பு உள்ள போந்து கடிச்சிருக்கு. பிசாசு அப்ப என்ன செய்யுது? தாக்குது. அப்ப இந்த இடத்துல பிசாசுக்கு யூதாஸ் தான் இடம் கொடுத்தான். அதனால வேதம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இடம் கொடுத்தாதான் அவன் பிடிப்பானே தவிர, இடம் கொடுக்காமல் நான் நல்லா இருந்தேன் ஆனா பிசாசு என்னை தாக்கிடுச்சு நம்ம யாரும் சொல்லவே முடியாது. நம்ம இடம் கொடுத்தாதான் வரும். சரி, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிசாசு அடுத்த லெவல் யூதாசுடைய வாழ்க்கையின் அடுத்த வீழ்ச்சி எப்படி வருது பாருங்க. யோவான் 13 அதிகாரத்தில் 2 வசனத்தை வாசிக்கலாம்.
சீசன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணிக் கொண்டிருக்கையில்
இரண்டாவது ஃபர்ஸ்ட் வந்து பிசாசு நல்லா இருக்கிற ஒருத்தனை வந்து எல்லாம் செய்ய முடியாது. இப்ப இவன் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை திருடி பிசாசு இவன் வாழ்க்கையில் வருவதற்கு வாசனை திறந்து கொடுத்தாச்சு. திறந்து கொடுத்த பிறகு உள்ள வந்துருச்சு பிசாசு, லைட்டா கொஞ்சம் என்டர் ஆயிடுச்சு. என்டர் ஆயிட்ட பிறகு இந்த 13:2 என்ன சொல்லுது? பிசாசு இப்ப தூண்ட ஆரம்பிக்கிறான். புரியுதுலாம்? இவனாகவே ஃபர்ஸ்ட் திருடி பிசாசு உள்ள வர்றதுக்கு வாசலை திறந்து கொடுத்தாச்சு. இப்ப உள்ள வந்த பிறகு அவன் என்ன செய்யறான்? ஃபர்ஸ்ட் காரியம் தூண்டுகிறான். பிசாசுடைய வேலை என்னது? தூண்டுகிறான். நான் ஏற்கனவே சொன்னேன், யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன் கிடையாது, நியமிக்கப்பட்டவனே கிடையாது, அதுக்குரியவனே அவன் கிடையாது. இவனாகவே பிசாசுக்கு தன் வாசலை திறந்து கொடுத்துட்டான். எப்படி? பணத்தை திருடுறது மூலமா. அவன் திறந்து கொடுத்ததுனாலே மற்ற யாருக்குள்ளையும் பிசாசு நுழைய முடியல. ஆனா இவன் திறந்து கொடுத்ததுனால இவனுக்குள்ளே அந்த பிசாசு என்ன செய்யுது? உள்ள என்டர் ஆயிடுச்சு. இவனுக்கு பாதுகாப்பு வளையத்தை உடைச்சுட்டான். இவனே உள்ள பிசாசு நுழைஞ்சு என்ன செய்யுது? தூண்ட ஆரம்பிக்கிறது. முதல் காரியம் இடம் கொடுக்கிறது, இரண்டாவது என்ன செய்யுது? பிசாசினால் தூண்டப்படுவது. பிசாசு என்ன செய்யுது? தூண்டிவிடும். என்ன தூண்டுது? இயேசு கிறிஸ்துவ நீ காட்டி கொடுத்துரு. இவனுக்கு ஏதோ நியூஸ் வந்திருக்கும், இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்த ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு இவனுக்கு ஏதோ செய்தி கிடைச்சிருக்கு. எங்கேயோ யாரும் சொல்லியிருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவ தேடிட்டு இருக்கிறாங்க, அவரை காட்டி கொடுத்த அதுக்கு சன்மானம் தக்க சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால அவர் பிடிச்சு கொடுத்தாக்க பணம் கிடைக்கும் இல்லையா? அன்றைக்கு ரிவார்டு அறிவிக்கிறாங்கல்ல, பின்ல இடனே பிடிச்சு கொடுத்தா இவ்வளவு பணம் அப்படிலாம் அறிவிச்சாங்க. அப்படிதானே? பின்னடனு பிடிச்சு கொடுத்தா இத்தனை கோடி, சதாம் ஹுசேன் பிடிச்சு கொடுத்தா இத்தனை கோடி எல்லாம் அமெரிக்கா தேசம் அறிவிச்சது. அதே போல இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்தா அதற்கும் கூட ஒரு பணம் கொடுக்கறதாக அன்னைக்கு இருந்தான யூதர்கள் அறிவிச்சு வச்சிருந்திருக்கிறாங்க. யார் காட்டி கொடுப்பான்? பிடிக்கலாம் அப்படின்னு. அப்போ இது இவன் காருக்கும் தெரிந்திருக்கிறது. இவ பிசாசு என்ன செய்யறான்? உள்ளத்துல தோன்றான், வந்து நீ செஞ்சிரு, நீ காட்டி கொடுத்துரு, ஒவ்வொரு காரியத்தையும் லாபம் கிடைக்குதுல, காட்டி கொடுத்துரு, இதுல ஒரு அமௌண்ட் நீ வாங்கி வச்சுக்கோ, அப்புறம் நடக்கிறது அப்புறம் பாத்துக்கலாம். பிசாசு அவனை தூண்ட ஆரம்பிக்கிறான். அப்ப ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கப்பட்டதுனாலே தான் பிசாசு இவனை இரண்டாவது கட்டமாக தூண்ட ஆரம்பிக்கிறான். முதல் கட்டம் இடம் கொடுத்தல், இரண்டாவது கட்டம் பிசாசினால் தூண்டப்படுதல். நல்லா கவனிங்க, பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்ததுக்கு செகண்ட் அவன் தூண்ட ஆரம்பிப்பான். தப்பான காரியத்தை செய்யறதுக்கு நம்ம என்ன செய்வான்? தூண்டுவான். இதை செய், அங்க போ, இங்க போ, இதை செய், தப்பான காரியத்தை செய்வதற்கு நம்மை தூண்ட ஆரம்பிப்பான். அது ரொம்ப டேஞ்சர். இரண்டாவது இடத்துக்கு நம்ம இதை செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. இடம் கொடுக்காமலே இருந்தா அந்த தூண்டப்படவே வராது. புரியுதுங்களா? பிசாசுக்கு இடமே கொடுக்கலன்னா தூண்டப்படவே மாட்டோம், பிரச்சனை இல்லை, அது மாட்டு போயிடும். இடம் கொடுத்த பிறகு இரண்டாவது நடக்கிற காரியம், நம்ம மனுஷனுடைய வாழ்க்கை இரண்டாவது நடக்கிற காரியம் பாத்தீங்கன்னா, பிசாசினால் தூண்டப்படுகிற அனுபவங்கள் வரும். தப்பான காரியங்களை செய்யறதுக்கு அவன் ஓயாம பேசிக்கிட்டே இருப்பான், இதை செய், இதை செய், இதை செய். எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணி சாகுறாங்க. தற்கொலை பண்ணி சாகுறவங்க எத்தனையோ பேருடைய லைஃப்ல நான் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். அது செய்யறதுக்கு முன்னால அவன் உள்ளத்துல பிசாசு என்ன செய்யும்? தூண்டும். போய் கொளுத்திக்கோ, போய் கொளுத்திக்கோ, தூக்கு மாட்டி தொங்கிடு, பேசும். செத்தவங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்ன கொளுத்திக்கோ, கொளுத்திக்கோ, என்னமோ எங்க காலில் சத்தம் கேக்குது அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அந்த சத்தம் வந்து தூண்டிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் வரும்போது அவங்களால என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. டக்குன்னு ஏன் செய்யறோம்னு செய்யறோம்னு தெரியாது. செஞ்சிருவாங்க, யோசிக்க மாட்டாங்க. தூண்டுதல், தூண்டுதல் ரொம்ப டேஞ்சரான விஷயம், புரியுதுங்களா? தூண்டுதல் ரொம்ப டேஞ்சரான விஷயம். மைக்கேல் ஜாக்சன் ஒரு ஆல்பம் ஒன்று வெளியிட்டார், சூயிசைட். அந்த ஆல்பத்துக்கு பேரு சூயிசைட், தற்கொலை. அந்த ஆல்பத்துக்கு பேரு தற்கொலைன்னு பேர். அதை அமெரிக்காலே பேன் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஏன் பேன் பண்ணாங்க தெரியுமா? அதுல அந்த அளவுக்கு ஸ்பிரிட் இருந்துச்சு அந்த ஆல்பத்தில். அதை போட்டு வாலிபர்கள்லாம் போட்டு கேட்க ஆரம்பிப்பாங்க. கேட்க ஆரம்பிச்ச ஒரு கட்டத்தில் வந்தோடனே ஸ்பிரிட் அப்படி இறங்கும் அவங்க மேல. ராவி அப்படி இறங்க ஆரம்பிச்ச உடனே திடீர்னு போய் தற்கொலை பண்ணிடுவாங்க. ஏன் செய்யறாங்க ஒண்ணுமே ரீசன் இருக்காது. அந்த தற்கொலையை பத்தி அந்த பாட்டு, ஃபுல்லா தற்கொலை பத்தி பாட்டு இருக்கும். அந்த பாட்டு அவன் பாடுற அந்த ஸ்பிரிட்ல பாடுவான். அதை அவன் கேட்டு கேட்டு கேட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஸ்பிரிட் இறங்கிடும் அவங்க மேல, கேட்டு இருக்கிறவங்க மேல இறங்கிடும். இறங்கணும்னு ஒரு ரீசன் இருக்காது, டக்குன்னு போய் தற்கொலை பண்ணிடுவாங்க. நிறைய தற்கொலைகள் நடந்துச்சு, நூற்று கணக்கான பேர் அதில் தற்கொலை பண்ணி செத்தாங்க. நால்பத்தை கேட்டு ரீசனே இல்லாம தற்கொலை பண்ணி செத்தாங்க. அதை பார்த்தோன்னு அமெரிக்கா தேசமே அதை பேன் பண்ணிட்டாங்க, இது வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி கோஸ் பண்ணாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் தூண்டுதல், ரீசனே இல்லாம பிசாசன் செய்த கேட்டாலே போதும். அதை மைக்கேல் ஜாக்சன் எடுத்து வாங்கி கேட்கறது வந்து பிசாசுக்கு இடம் கொடுக்கறது, ஸ்பிரிட், பயங்கர ஸ்பிரிட் அது. அதை கேட்கறது இடம் கொடுக்கறது, கேட்ட பிறகு அடுத்து என்ன வருது? தூண்டுதல் வருது. தூண்டு போ, செஞ்சுட்டு நீ செஞ்சிரு, அது தூண்டிவிடும். செஞ்ச உடனே, சொன்ன உடனே, இவன் என்ன செய்யற, ஏன் செய்யற, எதுக்கு செய்யற ஒண்ணுமே யோசிக்க மாட்டான், நேரம் போய் செய்திருவான். அப்ப ரெண்டாவது காரியம் தூண்டுதல், ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்தல், ரெண்டாவது தூண்டுதல். இப்ப தூண்டுதல் அவனுக்கு வந்துருச்சு. மூணாவது காரியம், அந்த தூண்டுதலுக்கு பிறகு அவன் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது பாருங்க. மத்தையும் எழுதுற சுவிசேஷத்துல 26 அதிகாரத்துக்கு போவோம். மத்தையும் 26 அதிகாரத்துல 14, 15, 16 மூணு வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசி கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்துக் கொண்டிருந்தான்.
மூணாவது காரியம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தூண்டுதல் வந்துருச்சு. ரெண்டாவது வந்து தூண்டுதல் வந்துச்சு. தூண்டுதல் வந்த உடனே இப்ப ஆட்டோமேட்டிக் இவனே நேரா போறான். பிரதான ஆசிரியர்களும் இவனை தேடி வரல, இவன் பிரதான ஆசிரியர்களும் தேடி போறான். பாத்தீங்களா தூண்டுதல் எப்படி நடக்குது பாருங்க. மூணாவது கட்டம் என்ன நடக்குது, பிரதான ஆசிரியரை தேடி இவனே போறான். போய் கேக்குறான், நான் அவரை காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன கொடுப்பீர்கள், ரேட் பேசலாம். எப்படி ஸ்டேஜ் மாறுது பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் அவன் என்னமோ சாதாரணமா, என்ன நம்ம செலவுக்கு கொஞ்சம் எடுத்தா என்ன தப்பு அப்படின்னு கொஞ்சம் திண்டிட்டான். அது சாதாரணமா இருந்துச்சு, அது பெருசா தெரியல, அது இயேசு கிறிஸ்து பெருசா கண்டுக்கல, அது சாதாரணமா போச்சு. ஆனா ரெண்டாவது கட்டத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரான பொசிஷனுக்கு வந்துட்டான், தூண்டப்பட்ட நிலைமைக்கு வந்துட்டான். அந்த லெவல் வந்த உடனே அவனால இப்போ தடுக்க முடியல. ஏன்னா பிசாசு என்னைக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க தடுக்கிறது ஈஸி, இடம் கொடுக்கிற பதில அந்த இடத்துல அவன் தடுக்கிறது ஈஸி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவன் தாண்டிதான் வச்சுங்க, ரெண்டாவது கட்டத்தில் உங்க லைஃப்ல வந்துட்டான் வச்சுங்க, தடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மூணாவது கட்டத்துக்கு போயிட்டான் வச்சுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னைக்குமே பிசாசன் ஃபர்ஸ்ட் லெவல்லையும் வச்சிருக்கணும் அவனை. அந்த ஃபர்ஸ்ட் லெவலில் அவன் உள்ள வரும்போது அங்கேயும் ஜாக்கிரதையான அந்த இடத்துல விரட்டிடணும். இடம் கொடுத்துட்டோம்னா அடுத்த லெவலுக்கு வந்துடுவான். அடுத்த லெவலுக்கு வரும்போது அவனுடைய கிரிப் ஸ்ட்ராங் ஆயிடும், நம்ம பலவீனம் ஆயிடும். மூணாவது லெவலுக்கு வர நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவான், நம்ம இன்னும் பலவீனம் ஆயிடுவோம். லெவல் இருக்குது, ஒவ்வொன்றும் லெவல் இருக்குது. லெவல் போக 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 நம்ம பலவீனம் ஆகிட்டே போ, அவன் பலம் நடந்துட்டே போவான். அப்ப முதல் கட்டத்துல அவன் வந்து திருடர் கொடுக்கும்போது சாதாரணமாக நினைச்சா அந்த பெருசா அவனு எடுத்துக்கல, யாரும் எடுத்துக்கல. ரெண்டாவது கட்டத்துல அவன் தூண்டப்படும் பொழுது இது இவனுக்கு மட்டுமே தெரியும். ஆனா இப்ப அவன் தூண்டப்படும் பொழுது அவனை எழுத்து நிக்க முடியல, எழுத்து கொஞ்சம் சமாளிச்சு பார்த்திருப்பான், எழுத்து நிக்க முடியல. இப்பொழுது பிசாசு மூணாவது கட்டத்துல அவன் வாழ்க்கையில மூணாவது லெவலுக்கு போயிடுச்சு. பிசாசு மூணாவது லெவல் என்ன, போ பிரதான ஆசிரியர் போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே, இது நல்லதா கெட்டதா, நம்ம போய் அங்க போய் அவனை பார்க்கலாமா, நம்ம யாரு, நம்ம இதுக்கு அவன்கிட்ட போய் பேசணும், அதெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை. ஏசு கிறிஸ்துக்கு தெரியாம, மற்ற 11 சீஷர்களுக்கு தெரியாம ரகசியமா போய் பிரதான ஆசிரியர்கிட்ட ரேட் பேசிட்டான். இது இவனா போய் செய்யறான். பிசாசு தூண்டிவிட்டதுனால இப்ப இவனே மனப்பூர்வமாய் தான் செய்கிறது என்னதென்று தெரியாமல் போய் செய்யறான். புரிதுங்களா? தான் என்ன செய்யறன்றது அவனுக்கு தெரியல. தான் என்ன செய்யறான், நான் யாரு, அதிகாரம் பெற்றவன், வல்லமை பெற்றவன், ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவன், நாம் போய் இந்த பிரதான ஆசிரியனை பார்த்து பேசலாமா, அதை அவன் யோசிக்கல. நான் யாரு, என் பொசிஷன் என்ன, நான் என்னுடைய ஸ்தானம் என்ன, என் ஆண்டவர் எதுக்காக என்ன அழைத்தார், என்னை பத்தி தேவ திட்டம் இருக்கிறதே, என்னை பத்தி கர்த்தர் கூட வல்லமை கொடுத்திருக்கிறாரு, நாம் போய் இந்த காரியத்தை செய்யலாமான்னு கொஞ்சம் யோசிச்சிருந்தான்னா அந்த மூணாவது கட்டத்துக்கு இரண்டாவது கட்டத்துக்கு வெளியில வந்திருக்கலாம். இரண்டாவது கட்டத்துக்கு முதல் கட்டத்துக்கு வெளியில போயிட்டு இருந்தலாம். ஆனால் இரண்டாவது கட்டத்துல இப்ப நைட்டா மூணாவது கட்டத்துல போய் மாட்டிக்கிட்டான். கொஞ்சம் யோசிச்சிருந்தான்னா திருப்பி அவன் கொஞ்சம் முன்னாள் முன்னிற்கு வந்திருக்கலாம். ஆனா இப்ப யோசிக்கல, யோசிக்கிறதுக்கு பிசாசு விடல, போய் பார்க்க வச்சிருச்சு, போய் பார்த்து ரேட் பேசலாம். பேசின பிறகு நடக்குது பாருங்க, இருபதாம் வசனத்துல வாசிப்போம்.
சாயங்காலமான போது பண்ணையூரோடு கூட அவர் தந்தி இருந்தார். அவர்கள் போற்றின பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே,
ஆண்டவரே,
நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள்.
ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள்.
அவர் பிரதியுத்தரமாக,
அவர் பிரதியுத்தரமாக,
என்னோடு கூட,
என்னோடு கூட,
தாளத்தில் கையிடுகிறவனே,
தாளங்களில் கையிடுகிறவனே,
என்னை காட்டி கொடுப்பான்,
என்னை காட்டி கொடுப்பான்,
மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே,
மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே
போகிறார்,
போகிறார்,
ஆகிலும்,
ஆகிலும்,
எந்த மனுஷனால்,
எந்த மனுஷனால்
மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ,
மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ,
அந்த மனுஷனுக்கு
அந்த மனுஷனுக்கு ஐயோ,
அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால்,
அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால்
அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார்,
அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார்.
அவரை காட்டி கொடுத்த யூதாசும்,
கவனித்துப்பார், ரொம்ப பயங்கரமான வார்த்தை, அவரை காட்டி கொடுத்த யூதாசும்
அவரை நோக்கி,
அவரை நோக்கி,
ரபி நானோ என்றான்,
ரபி நானோ என்றான்.
அதற்கு அவர் நீ சொன்னபடிதான் என்றார்,
நீ சொன்னபடிதான் என்றார். ரொம்ப பயங்கரமான நிலைமை. அந்தகாரத்திற்குள் அவன் இழுக்கப்படுகிறான். இந்த இடத்துல ஆவிகள் அவனை சூழ்ந்து கொண்டிருச்சு. அந்தகாரத்துக்குள் இழுக்கப்படுகிறான். இந்த இடத்தை நினைச்சாலே பயமா இருக்குது. இந்த சம்பவத்தை படிக்கும் போது திடீர்னு சொல்றார் இயேசு கிறிஸ்து, என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவரை என்னை காட்டி கொடுப்பான்ட்டு. கர்த்தருடைய பந்தி நடக்குது, கம்யூனி நடக்குது, திடீர்னு கர்த்தர் வெளிப்படுத்துற காமனா சொல்ற இயேசு கிறிஸ்து என்னைக்குமே சொல்லி அவமானப்படுத்த விரும்பல, ரகசியமா உணர்த்துறார், அவனுக்கு சான்ஸ் கொடுக்கிறார். அவன் இந்த லெவலுக்குள்ள போயிட்டான், மூணு கட்டத்தை தாண்டிட்டான். மூணு கட்டத்தை தாண்டின பிறகும் இயேசு கிறிஸ்து அவன் அன்பா இருந்தார். ஐயோ இவன் இப்படி போயிட்டு இருக்கிறானே அப்படின்னு அவர் மனசு பதைக்குது. என்ன செய்யற, மெதுவா அவனுக்கு மட்டும் புரியுற மாதிரி, என் கூட தாளந்தில் கையெடுக்கிறவனே என்னை காட்டி கொடுப்பாங்கிறார். அந்த இடத்துல ஒண்ணு, அவர் 500 பேர் இல்ல, 500 பேர் என்ன, ஒரு யாருன்னு ஒண்ணு தெரியும், பெரிய போயிருக்காரு. இருக்கிறதே 12 பேர், நிறைய பேர் இல்ல, இருக்கிறதே 12 பேர் தான் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. அந்த 12 ஒண்ணுங்கிறாரு. ஒரு 70 பேர் இருந்தா கூட ஐயோ 70 ஜாஸ்தி இருக்கும். 12 பேர்ல ஒருத்தன்ற காரியத்தை 12 பேர் கொண்டு காமனா சொல்றாரு. உங்களின் ஒருவன் சொல்லிட்டாரு, மத்தவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் புரியல, என்னடா திடீர்னு இப்படி சொல்றாருன்னு 11 குழம்பி இருக்கிறாங்க. ஆனா யூதாசுக்கு கண்டிப்பா குழம்பி இருக்காது. ஏன்னா அவனுக்கு தெரியும், நம்ம தான் போய் பேசிட்டு வந்திருக்கிறோம். அவனுக்கு தெரியும், பன்னிருவரில் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்றது நம்ம தானே, நம்ம தானே இப்ப ரேட் பேசிட்டு வந்தோம். அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், தான் தான் தெரியும். 11 பேர் குழம்பி போய் என்னடா இப்படி திடீர்னு இப்படி ஒரு பெரிய குண்டை போட்டாரு இயேசு கிறிஸ்துன்னு 11 பேர் குழம்பி போய் ஆண்டவரே நானோ நானோ இன்னசென்டா கேக்குறாங்க, பயந்து போய் கேக்குறாங்க. ஆண்டவரே நானா நானா தடுமாறுறாங்க. 11 பேரும் தவிக்கிறாங்க, தவிச்சு போய் கேக்குறாங்க. இவனுக்கு எல்லாம் தெரியும், அமைதியா இருக்கிறான். இவன் ஒருத்த மட்டும் ஃபர்ஸ்ட் கேட்கல. இவன் கேட்காம இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து அடுத்தது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு பாயிண்ட் வைக்கிறார். இப்பவாது உணரட்டுமே சொல்லிட்டு அந்த மனுஷன் தம்மை குறித்து, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடி போறாரு. ஆனாலும் மனுஷக்கும் மனுஷன், எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுப்பாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அவன் பிறவாக இருந்தால் அவனுக்கு நலமாக இருக்கும். இப்ப இந்த இடத்துல ஒரு பயங்கரமான வாணிகத்தை தூக்கி வைக்கிறார். இப்பொழுதாவது யூதாஸ் உணர்ந்திருந்த, ஐயோ நம்ம இவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அவன் கர்த்தர் சொல்லிட்டாரே, ஓடி போய் ஐயா நீ வேணாம் உன் பணமும் வேணாம் நான் இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்க முடியாது போயான்ட்டு வந்திருக்கலாம். அவன் இந்த இடத்துல அவன் செஞ்சிருக்கலாம், ரேட் பேசிட்டு வந்திருக்கிறான். இப்ப இவன் தான் தெரியும், இவனுக்கு தெரியும், இவன் மனசாட்சிக்கு தெரியும் தன்னைதான் இயேசு கிறிஸ்துவ சொல்றான்னு. இந்த சூழ்நிலையிலே அந்த மனுஷன் பெறவாது இருந்தால் அவனுக்கு நலமா இருக்கும். அவனுக்கு ஐயோன்னு இயேசு கிறிஸ்துவ சொன்ன பிறகு, ஐயோ இது இவ்வளவு பயங்கரமான விஷயமா, ஐயோ இதுவரைக்கும் நம்ம இப்படி போயிட்டுமே, வேண்டாம் இந்த நிமிஷத்திலேயே திரும்பலாம். இந்த மூணாவது கட்டம் தாண்டி இந்த இடத்துல அவன் திரும்பி இருக்கலாம். ஏற்கனவே மூணு லேயர் லெவல் கொடுத்துட்டான், இந்த மூணாவது லெவல் அவன் திரும்பி இருக்கலாம். ஆனா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டான் பிசாசு அவன் இருதயத்தை. ஏன்னா மூணு லெவலுக்கு பிறகு போன பிறகு இவனால் வெளியில வர்றது கஷ்டமாயிடுச்சு. பிசாசு பார்க்கதான் இவனை விட்டா இவன் வெளியில போயிடுவான். பிசாஸ் அவனை இன்னும் பிரஷர் கொடுக்குது. போ, 11 பேர் கேட்டாங்க, நீ கேட்கலாம் எல்லாரும் ஒண்ணு தப்பா நினைப்பாங்க, நீ போய் கேட்டு பிசாசு சொல்லியிருக்கும். 11 பேர் நானும் நானும் போய் கேட்டாங்க பத்தியா, நீ பேசாம இருந்தீங்கன்னா எல்லாரும் நீ தான் நினைச்சிருவாங்க, நீ போய் நானும் ஒரு வார்த்தை கேட்டு பிசாசு சொல்லியிருக்கும். இவனும் போய் அவருக்கு முன்னால தைரியமா நின்று நானோங்கிறா, ஆண்டவரே நானோ தெரியும் தெரிஞ்சிட்டே கேட்கிறான், ஆண்டவரே நானோ. இயேசு கிறிஸ்து அவனுக்கு மட்டும் சொன்னார், நீ சொன்னபடிதான், நீ சொன்ன நீதான்பா. இப்போ காலம் கடந்துருச்சு, நாலு கட்டத்தை தாண்டிட்டான். இவ்வளவு தூரம் தான் தான் தெரிஞ்சிருந்தும் இயேசு கிறிஸ்துக்கிட்டே போய் நானோன்னு கேட்டான் பாத்தீங்களா, இது ரொம்ப பயங்கரமான காரியம். அறியாமல் இல்லை, இது அறிந்து அதை கற்பணித்து மனப்பூர்வமாய் அவர்கிட்டயே போய் ஷோ காட்டுறான் நானோன்ட்டான். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, இப்ப பிக்ஸ் ஆயிடுச்சு நீ தான்ட்டாரு. நாலாவது கட்டத்துக்கு வந்த பிறகு இவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதபடி அவன் பிக்ஸ் பண்ணப்பட்டான், நீதான் இல்லையா, நீதான். அவரே வாயில சொல்லிட்டார், நீ சொல்றபடி தான்ட்டாரு. இப்ப நாலாவது கட்டம் தாண்டி அஞ்சாவது கட்டம் ஒன்று இருக்குது, அது இன்னும் பயங்கரமான கட்டம், தப்பிக்க முடியாத கட்டம். யோவான் 13 அதிகாரத்துக்கு போவோம். 13 அதிகாரத்தில் 21 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
இயேசு
இவைகளை சொன்ன பின்பு
ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று,
உங்களில் ஒருவன் இதை என்னை காட்டி கொடுப்பான் என்று,
மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று,
மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று
சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள்.
அந்த சமயத்தில்
அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்றான்.
இயேசு பிரதியுத்தரமாக,
நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோனின் குமாரனாகிய
யூதாஸ்காரியத்துக்கு கொடுத்தார்.
அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான்.
அப்பொழுது இயேசு அவனை நோக்கி
நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார்.
யோவான் இந்த சம்பவத்தை இன்னும் விளக்கமா கொடுக்கிறார், ரொம்ப அடுத்த டைமென்ஷன்ல சொல்றாரு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். எல்லாம் நானும் நாங்க ஒரே கன்ஃபியூஷன், ஒரே குழப்பத்தில் இருக்குது. இவனுக்கு மட்டும் புரியுற மாதிரி இயேசு கிறிஸ்து நீதான் சொல்லிட்டாரு. ஆனால் பக்கத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஜென்டில் பாருங்க, 12 இருக்கிறாங்க, 11 நானோன்னு கேட்டாங்க, அவங்க இல்ல, அதனால அவர் அவங்களுக்கு ஒரு பதிலும் சொல்லல. இவனும் வந்து நானோன்னு கேட்டான், இவனுக்கு மட்டும் தெரியற மாதிரி நீதான் நீ சொல்றபடிதான்ட்டாரு. பக்கத்தில் இருக்கிற 11 பேருக்கு கூட இது தெரியல. எவ்வளவு தூரம் இவனை வந்து மற்றவங்களுக்கு காட்டி கொடுக்கல பாருங்க. இவன் இயேசு கிறிஸ்துவ எங்க போய் காட்டி கொடுக்கிறது ரெடியா இருக்கிறான். ஆனா இவன் கூட இருக்கிற 11 பேருக்கு கூட இவனை இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கல. எவ்வளவு ஒரு ஜென்டல் அந்த இடத்துல நடந்துக்கிறார் பாருங்க. மற்ற 11 பேருக்கு கூட தெரியாம நீ சொல்றபடிதான் அப்படின்ட்டாரு. அவனுக்கு புரிஞ்சு போச்சு. நம்ம அடுத்தது இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப துருதுருன்னு இருக்கிற பேதுருவுக்கு இப்போ தாங்க முடியல. இந்த ரகசியத்தை தெரியலன்னா அவனுக்கு தலைவடிச்சிடும் போல இருக்குது. அவனுக்கு நானோ 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 இதுக்கு ஒரு பதில் வரல. யூதாஸ் காரியத்துக்கிட்ட அவர் சொன்னதை இவன் கவனிக்கல, கவனிக்காதபடிதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்ப இவனுக்கு இன்னும் புரியல, இது யாரா இருக்கும், இது தெரியற வரைக்கும் இருக்கு மண்டை பிடிச்சிட போல இருக்குது பேதுருவுக்கு. யோவான் இயேசு கிறிஸ்துவோட மார்பில் சார்ந்துட்டு அவரோட க்ளோஸ் ஃபெலோஷிப்ல அவரோட ஆண்டவரேன்ட்டு ஐக்கியமா இருக்கிறான். இவனுக்கு நேரம் கேட்க முடியல. பேதுருட்ட ஆக்ஷன் கேட்டுறான். பேதுரு யோவான்ட்ட ஆக்ஷன் கேட்டுறான். கேளு கேளு என்ன சொல்றாரு யாருன்னு கேளு. ஆக்ஷன் காட்டுறான். உடனே யோவான் அவர் கூட இருக்கிற ஆண்டவரே யார் ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே. அவன் கேட்கிறான், இப்ப அன்பா இருக்கிறவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறார். அன்பா இருக்கிறவனுக்கு என்னைக்குமே எதுவுமே மறைக்கப்படாது. அவருக்கு அன்பா இருக்கிறவனுக்கு எதுவுமே மறைக்கப்படாது. அன்பா இருக்கிறவன் கேட்கிறான், ஆண்டவரே யார்? அப்ப அவனுக்கு மட்டும் மெதுவா சொல்றாரு. அது செய்கையில் விளக்கம் கொடுக்கிறாரு. நான் இதை வந்து இவன் தான் சொல்லாம இதை நான் தொகுச்சு கொடுப்பா. யார் கையில கொடுக்கறனோ அவன் தான். அவனுக்கு ஒரு அடையாளம் சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பிரெட் எடுக்கிறாரு, துணிக்கு எடுத்து தொய்த்து யூதாச கூப்பிட்டு அவன் கையில கொடுக்கிறாரு. இது அஞ்சாவது கட்டம், மீள முடியாத கட்டம். வேதம் என்ன சொல்லுது? யூதாஸ் அந்த துணிக்கையை வாங்கின உடனே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். மீள முடியாத நிலைமை. இதுக்கு பேர் தான் அபாத்திரமாய் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுதல். கர்த்தருடைய பந்தி இது. அந்த பந்தியில அபாத்திரமா அவரை காட்டி கொடுக்கிற எல்லா திட்டத்தையும் போட்டுட்டு எல்லா வேலையெல்லாம் பேசிட்டு அபாத்திரமாய் வந்து பங்கு பெறுகிறான். அந்த அபாத்திரமாய் பங்கு பெறுகிற அந்த பந்தியில உட்கார்ந்து கர்த்தர் அதை கொடுக்கும்போது வாங்குறான். வாங்கின உடனே இதுக்குதான் அந்த டைம் கூட பிசாஸ் காத்திருந்துச்சு. இதுவரைக்கும் இந்த 4 கட்டத்தை வெளியிலிருந்து இவனோடு போராடி கொடுத்த பிசாசு இதை வாங்கின உடனே இவன் துணிகரமாய் அபாத்திரமாய் துணிகரமாய் அதில் கைய வச்ச உடனே உள்ள புந்திருச்சு. வெளியில இருந்த ஆவி உள்ளே புந்திருச்சு. இனி மீள்வதற்கு சான்ஸே இல்லை. முடிந்தது. அஞ்சாவது கட்டம் முடிந்தது. 5 கட்டம். இப்பொழுது இவன் வெளியே வர முடியாத அவனுக்கு உள்ள புந்திருச்சு. அது நல்லா கவனிக்கணும். இனி மேலவே முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிசாசு சடன உள்ள போற முடியாது. 4 கட்டத்தை கடந்து 5வது கட்டத்துலதான் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட நபருக்குள் பிசாசு போக முடியும். 5வது கட்டம். அந்த 5வது கட்டத்துக்கு விட கொடுக்கலாம். முதல் கட்டத்திலிருந்து படிப்படியா படிப்படியாய் அது முன்னேறிட்டே போகுது. இவன் பின்னேறிட்டே வரான், பின்வாங்கிட்டே போறான். ஒரு கட்டத்தில் வந்த உடனே 5வது கட்டம் பிசாசு உள்ளே புகுந்தது. அபாத்திரமாய் கர்த்தருடைய பந்தியை வாங்கினான், பங்கு பெற்றான். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அதோட சாப்டர் க்ளோஸ். அதுக்கு பிறகு அவன் எதையுமே யோசிக்க முடியல. உடனே இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொல்லிட்டார், நீ செய்யறத சீக்கிரம் செய்யின்றாரு. சீக்கிரம் செய்ய, ஏன் டிலே பண்ற? சொன்ன உடனே பிசாசு அவனை நேரம் எடுத்துட்டு போயிடுச்சு. பிரதான ஆசாரியன்ட்டு போய் காசை வாங்கிட்டான். டைமை ஃபிக்ஸ் பண்ணான். இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இருப்பாரு, டைம்க்கு எல்லாரும் வந்துருங்க, நான் அவரை காட்டி கொடுக்குறேன்னு டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டான். சீக்கிரம் சொல்லிட்டு வந்துட்டான். அதே போல கெத்செமனே தோட்டத்திற்கு கரெக்ட் டைம்ல அவங்க ராணுவ வீரன் அனுப்புனாங்க. இயேசு கிறிஸ்துவை நான் முத்தத்தினால காட்டி கொடுப்பேன் அடையாளமும் சொல்லிட்டான். சொல்லிட்டு அவர் கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு முத்தமிட்டு அவரை காட்டி கொடுத்தான். அதுக்கு பிறகு நடந்தது தெரியும். அவர் பிடிக்கப்பட்ட பிறகு அந்த பிசாசு இவனை உறுதியா, இவனுக்கு உள்ள இருக்கிற பிசாசு வெளியில இல்ல உள்ள இருக்குது, அவனை நேர கொண்டு போய் தூக்கு மாடி சாக வச்சிருச்சு. நேர கொண்டு போய் அவனை தற்கொலை செய்ய வச்சிருச்சு. அவ்வளவுதான். கையில வாங்கின பணத்தை அவன் செலவு செய்ய அந்த பிசாசு விடல. கையில பணத்தை வாங்கினான், கண்ணை பார்த்தான், கையில வாங்கினான். ஆனா தேவாலயத்திலே தூக்கி எறிஞ்சிட்டு அவன் நான்கு கொண்டு செத்தான். அதை அனுபவிக்கிறதுக்கு பிசாசு விடல. எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை பாருங்க. எவ்வளவு பெரிய ஊழியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரு. அவன் காட்டி கொடுக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன் கிடையாது. தேவனுடைய பெரிய திட்டத்தில் அழைக்கப்பட்டவன், எங்கிருந்தவன், கடைசியில் எங்க போய் முடிச்சிட்டான் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய திட்டம் கர்த்தருக்கு இருந்துச்சு, ஆனால் இந்த முடிவை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கல, அவனாக தேடிக்கொண்டான். இந்த முடிவை அவனாகவே தேடிட்டான். அஞ்சு கட்டங்களை கடந்து இந்த முடிவை அவனாகவே தேடிக்கொண்டான். ஆனால் இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் இதெல்லாம் கவனிக்கணும். பிசாசுன்ற விஷயம் வந்து நம்ம விளையாட்டை நம்ம கேஷுவலா கேர்லெஸ் ஆகிடக்கூடாது. முதல் கட்டத்தில் அது உங்களோட வரும்பொழுதே நீங்க உஷாராயிடணும், சாக்கிரதை அதுல இடம் கொடுக்காம பார்த்துக்கணும். இடத்த கொடுக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் காரியம் நம்ம வாழ்க்கையில் நம்ம இடத்த கொடுக்கும்பொழுது அடுத்த கட்டம் வருது. முதலாவது இடத்த கொடுக்கலாம், இரண்டாவது பார்க்கும்பொழுது வாழ்க்கையிலே படிப்படியாக அந்த பிசாசு அவன் வாழ்க்கையில் அவனை மேற்கொண்டு கொண்டே போகிறது. இடத்தை கொடுக்க பிறகு அவனை தூண்டி விடுகிறான். தூண்டிவிட்ட பிறகு அவன் தூண்டப்பட்டபடி அவன் போய் காட்டி கொடுக்கிறதுக்கு புறப்பட்டு போய் பேசுகிறான், செயல்படுகிறான். நாலாவது காரியம், அவன் இருதயத்தை பிசாசு கடினப்படுத்துகிறான், கடினப்படுத்தி நானும் கேட்க வைக்கிறான். அஞ்சாவது காரியம், துணிகரமாய் கர்த்தருடைய பந்தியில் கையை நீட்ட வைக்கிறான், மீட்ட வச்சு அவனுக்குள் புகுந்துட்டான். அதனால தேவ பிள்ளைகள் என்னைக்குமே பிசாசு இடம் கொடுக்க கூடாது, இடம் கொடுக்காதீங்க. அவன் ஃபர்ஸ்ட் வரும்பொழுதே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல விரட்டிடுங்க, அலர்ட்டானுங்க. அதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏன்னா உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விடுகலாமோ என்று வகை தேடி சுட்டி திரிகிறான் என்று 1 பேதுரு 5:8 பார்க்கிறோம். அதனாலே தெளிந்த புத்தியா இருக்கணும், விழித்திருக்கணும். ஏன்னா நம்ம விழுங்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையை நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும். சரிக்கலாம். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் இனி வரும் நற்பலன்களை அனுபவித்தும் தேவனுடைய குமாரனை தாங்களே சிலுவையில் அறைந்து அவரை அவமானப்படுத்துகிறபடியினால் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. கூடாத காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு அது ஒரு பொக்கிஷம். அதை இந்த மண்பாண்டத்தில் நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம ஜாக்கிரதையோடு நம்முடைய ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளணும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுகிற ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் இருக்கிறோம். வீழ்ச்சி என்பது ஒரு நாள்ல வராது, படிப்படியாக தான் வரும். அதனால நம்ம வந்து அதுல தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புரிதலா? திடீர்னு நம்ம வீழ்ச்சி வருதுன்னா நம்ம தப்பிக்க முடியாது. ஆனா கர்த்தர் அப்படியெல்லாம் நமக்கு அனுமதிக்கிறது கிடையாது, படிப்படியாக தான் வரும். நம்ம இடம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த வீழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் அதிகரிக்கும். டக்குன்னு நம்ம ஒரு லெவல் வரும் பொழுது டக்குனு அலர்ட்டாயிடணும், ஓ இது கர்த்தருடைய காரியம் கிடையாது, இதுல பிசாசு விளையாடுது. டக்குன்னு நம்ம அலர்ட்டாயிடணும், புரிஞ்சுக்கணும். டக்குன்னு நம்ம அலர்ட்டாயிடணும். பிசாசுக்கு நம்ம நெருங்கி வரும்பொழுது நிதானிக்க தெரியணும். அதற்கு உங்களுக்கு கர்த்தரோடு நெருங்கிற ஒரு உறவு இருக்கணும். நல்ல ஜெபிக்கவும், நல்ல வேதத்தை வாசிக்கவும், தெய்வ பிரசன்னத்தை நீங்கள் வாஞ்சிக்கிறவர்களுமா இருப்பீங்களானால் நிச்சயமா சொல்றேன், உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாகவே எப்படி சோதனைகளை பிசாசு கொண்டு வந்தாலும் டக்குன்னு நீங்க அலர்ட்டாயிடுவீங்க, அலர்ட்டாயிடணும். இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிச்சா அலர்ட் ஆயிட்டாரு. கல்லுகளை அப்பமாக்கன்னு சொன்னா அலர்ட் ஆயிட்டாரு. இது தேவனால் வந்தது கிடையாது, பிசாசுனால் வர்றது. செய்யக்கூடாது, பிசாசு சொல்றத செய்யக்கூடாதுன்னு கவனமா இருந்தது. அது போலதான் நம்ம இருக்கணும். நம்மை பாதுகாத்துக் கொள்வோம், கர்த்தர் கிருபை செய்வார். வலுவாதபடி நம்மை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றவர்களாய் விருத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்த பிள்ளைகள், அருமையான பிதாவே, இந்த மாலை நேரத்திலும் தேவரீர் யூதாசுடைய வாழ்க்கையை எங்களுக்கு படம் பிடித்து காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கையின் மூலமாய் எப்படி வீழ்ச்சி ஏற்படுகிறது என்பதை ஆண்டவரே எங்களுக்கு நீங்க வெளிப்படையாய் காண்பிச்சீங்கப்பா. இதை எங்கள் உள்ளத்தில் நாங்கள் எப்பொழுதும் உணர்ந்து ஜாக்கிரதையோடு எங்களை பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. எங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு எப்பொழுதும் நாங்கள் விழிப்புள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. காத்துக் கொள்ளுங்கப்பா, நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாகி தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென்.